என்னுடைய உள்ளத்தை பெருமாள் பத்திருக்கார். அவருக்கு திருவேங்கடம் முக்கியம் இல்லை. கல்லும் கனகடலும் வைகுந்த வானாடும் புல்லென் ஒழிந்தனகோள் தெரிந்துணர் ஒன்னின்மையால் தீவினையேன் வாழாய் இருந்தொழிந்தேன் கீழ்நாள்கள் எல்லாம் கரந்துருவில் அம்மாரை அஞ்ஞான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தாது அயர்த்து. என்னோ ஒரு நாள் மாரீசனுக்கு பின்னே ராமன் நடந்தான். அந்த பெருமாளை ஒரு நாள் நான் பாடாது இருந்துட்டேனே. தெரிந்து உணர் ஒன்னின்மையால் தீவினையேன் வாழாயிருந்தொழிந்தேன் முனநாள்களெல்லாம் ஒரு பாட்டவனை பாடாது இருந்துட்டேன். யாரே கரந்துருவில் அம்மானை அண்ணான்று பின்தொடர்ந்த அம்மானை மாரீசனாகிற பொய்மானை அண்ணான்று பின்தொடர்ந்த அந்த மாயமான் ராமனை பிடிச்சி இழுத்துங்கோ சொல்லியோ அன்னைக்கு பின்னாடி போன ஆழியங்கை அம்மானை ஏத்தா தயர்த்து. கையில ஒரே ஒரு மோதரம் மட்டும் மிச்சம் இருக்கிற ஆழியங்கை அம்மான், ஆழினா மோதரம், ஆழியங்க அம்மானே அந்த பெருமாளை இதுவரைக்கும் பாடினதில்லையே. இந்த பாசுரம் மொழியோ பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியானத்தில் அழகான ஒரு ஐதிஹியம் தெரிவிக்கிறார். ராமானுஷர் தன் கோட்டியில இந்த பாசுரத்தை சொல்லிட்டு அப்போது இந்த அர்த்தம் வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற அர்த்தத்தை சுவாமி சொல்லுகிறான். பெருமான் மாரியம்மான் பின்னாடி போனார், போயிட்டா அங்க அவன் போயிட்டான். அப்ப சத்தம் போட்டான் இல்லையோ, ஹா சீதே ஹா லக்ஷ்மணா என்று ராமனுடைய குரல்லையே கதறிண்டு அவனுக்கு பிராணம் படுத்து. அதுக்குள்ள சீத பயந்து போய் லக்ஷ்மணா நீ போனா அவர் போக மாட்டேன்னார். அப்புறம் தான் சரி வலிய சீத்தை அனுப்பிச்சு வச்சுட்டா லக்ஷ்மணன் போனார். லக்ஷ்மணன் ராமன் இப்பதான் பாக்குறா, லக்ஷ்மணா உன்னை இருன்னு சொல்லிட்டு வந்தேனே, ஆபத்து நிறைந்த கானகமாச்சே நீ ஏன் வந்தே என்று கேட்டுட்டே வேகமா திரும்புறார். உச்சி வெயில் தாண்டி போச்சு, ரொம்ப வெயில் காலமா. அதனால ராமனுடைய சுகுமாரமான திருவடி பூமியில பட்டு நடக்க அவரால் முடியல. எல தழகளை எல்லாத்தையும் பறிச்சு லக்ஷ்மணன் கீழே போட்டு போட்டு ராமனை நடத்தி கூட்டின்னு வந்தாராம். இருந்த ஒரே பாதுகையும் பரதனிடம் கொடுத்தமிச்சிட்டாரோ இல்லையோ, அங்க போயிட்டு பரதன் பாதுகையை கொண்டு வந்து வாங்கி போனான்னு ஒரு செய்தி உண்டு, இல்ல இல்ல இவருடைய பாதுகையை கொடுத்துட்டார் என்று மற்றொன்று செய்தி உண்டு. எதுவா வேணா இருக்கட்டும், கையில் இப்போதைக்கு அவர் திருவடியில பாதுகை இல்லை. அதனால கொதிப்பா இருந்துதான் திரும்பி பெருமாள் நடந்து வந்தார். அப்ப ராமானுஷர் கூறிக்கொள்ளுவதாம், இதோ அந்யான்று கரந்துருவில் அம்மானை அண்ணான்னு பின்தொடர்ந்த ஆழியங்கை அம்மானை ஏத்தா தளர்த்து. ராமானுஷர் ஆசைப்பட்டாரா, லக்ஷ்மணனே ராமானுஷர் இல்லையோ. முன்யுகத்துல தேதாயுகத்துல லக்ஷ்மணனா இருந்தார், படுத்து கலியுகத்துல ராமானுஷரா அவதரிச்சுட்டார். எனக்கு ஒரு பாக்கியம் இல்லாத படுத்தே, அந்த சமயத்துல நான் கீழே படுத்துண்டு என் தலையிலேயும் முதுகிலேயும் ஏறி ராமனை நடத்தி கூட்டி கொண்டு வரும் பாக்கியத்தை இழந்தோம் என்று ராமானுஷர் இந்த பாசர வியாக்கியானத்தில் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டார் என்று கூறப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அற்புதமான பிரபந்தம் கடைசியில சாதிக்கிறார். கார்கலந்த மேனியான், கைகலந்த வாழியான், பார்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான், சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரையல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவர் இப்போது. கார்கலந்த நேமியான், கைகலந்த வாழியான், கார்கலந்த கருத்த மேகத்த ஒத்த திருமேனி, அந்த திருமேனியும் சேவிக்கிறது இல்லையே, அந்த குணங்களையும் படிக்கிறது இல்லையே, இந்த மக்கள் என் நினைந்து போக்குவர் இப்போது, இவா தங்க பொழுதை எப்படித்தான் போக்குறார்னு தெரியலையே என்கிற தோட பெரிய திருவந்தாதி முடித்தார். இனி கடைசி பிரபந்தமாம் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு சமமான அற்புதமான திருவாய்மொழி. பத்து பத்தாலே பத்து அர்த்தங்களை சாதித்தார். மொத்தம் 1102 பாசரங்கள், 10 10கள். ஒரு பத்துன்னு சொன்னா 110 பாசரம், ஒரு திருவாய்மொழினா 11 பாசரம், 10 திருவாய்மொழிகள் கொண்டது ஒரு 10. அதனால 11 10 பெருக்கினா 110, மொத்தம் 10 10கள், 1100. ஒரே ஒரு பதிகத்துல மட்டும் 2 பாசரம் கூட, கேசவன் தமர்னு கேசவாதி துவாதச நாமங்களை சொன்ன ஒரே பதிகம், அதிலே 12 நாமங்களுக்காக 12 பாட்டு சொன்னார். அப்புறம் கடைசி பாசரம் பலஸ்ருதி சொல்லிவிட்டார், அதனால 13 ஆச்சு. ஆக 1100 ரெண்டை சேர்த்தா 1102 பாசரங்கள். அதிலே முதல் பதிகத்தாலே உயர்வர உயர்ந்தலமுடையவன் எவனவன், மயர்வர மதினம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதழன் மன்னேனுட்டு, பரமாத்மாவனுடைய குணம், பரமாத்மாவனுடைய திருமேனி, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமைப்பட்டவன், அவனன்னு எதுவும் அணுவும் அசியப்போவது கிடையாது, அவன் சர்வத்துக்கும் வியாபகன், அவனே பரத்தமுடையவன் அப்படிங்கிறத உயர்வர உயர்நலமுடையவன். முதல் 10 பாசரத்தாலும் பகவானே பரபரன், ரொம்ப பெரியவன், உயர்வர உயர்நலமுடையவன் என்று பரத்வத்தை முதல் 10 சாதித்தார். 2 பத்தாலே காரணத்துவம், 10 10கள்னு சொன்னோம் இல்லையோ, இதே கோட்டியில இந்த 10 10களுக்கு என்ன 10 குணங்கள்னு கீழே விண்ணப்பம் பண்ணிருக்கேன். பரத்துவம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திருத்தம், காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம், ஆபத்சகத்துவம், ஆர்த்திஹரத்துவம், இந்த 10 குணங்களைத்தான் பெருமான் ஆழ்வாருக்கு 10 10களையும் காட்டினார். அதுல பரத்துவத்தை சொன்னது முதல் 10ஆலே, முதல் 10 முதல் திருவாய்மொழி உயர்வர உயர்நலம் உடையவன். அடுத்த திருவாய்மொழி பஜனீயத்துவம், பெருமானத்தான் பஜனை பண்ணுங்கோ, கண்ட கண்டதை பிடிச்சிருந்து கீழே வேண்டாம் விட்டுடுங்கோ, வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே, எல்லாத்தையும் விடுங்கோ, பற்ற வேண்டிய ஒரு பெருமானை பற்றுங்கோள் நமக்கு உபதேசிக்க ஆரம்பிச்சார். அப்ப முதல் 10 பாசரங்களை அவர் அனுபவிச்சார், அப்புறம் நமக்கு உபதேசிக்க பண்ணார். அதுல சொல்றார், எண்பெருக்கண்ணல தொன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் தென்கடல் சேரே. பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது, ஆத்மாக்களையும் எண்ணிவிட முடியாது, பெருமானுடைய தென் கடலை சேர்ந்து விடுங்கோள். அடுத்து மூணாவது பதிகம் வந்தது, எவ்வளவு எளியவன் பெருமான். ஒரு யசோத கட்டின கைக்கு போய் அகப்பட்டார். பத்துடை அடியவர் கெளியவன், பிறர்களுக்கு அறிய வித்தகன். மலர் மகள் விரும்பும் நமரும் பெறரடிகள், மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உறவினோடு இணைந்திருந்தேங்கி எளிவே. ஆக பரத்தொத்த முதல் பதிகத்தில் சொன்னார், யசோத கையால கட்டுப்பட்டான்னு சௌலபியத்தை மூணாவது பதிகத்தில் சொல்லிட்டார். பரத்தும் உண்டு சௌலபியம் உண்டு, பெருமாள் அடைஞ்சுட போறோம் நினைச்சார், நடக்கலே. நடக்கலேன்னு உடனே ஆழ்வார்க்கு வருத்தமா போச்சு. ஆண் பாவனை பேடுத்து பெண் பாவனை வந்துடுத்து, நாயிக்கா பாவத்தை ஏற்றுக்கொண்டார். பறவைகளை தூது விடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டார். ஆழ்வார்களுடைய தூது ரொம்பவே முக்கியம். அதுல முதல் தூதுதான் முதல் பத்து நாலாம் திருவாய் மொழி, அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் நனக்கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. எதற்காகத்தான் பெருமாள் நம்மளை இந்த மாதிரி ஏத்துக்க மாட்டேங்கிறாரோ தெரியலே. நாரையே வா, என்னை பத்தி பகவான்கிட்ட போய் சொல்லு. குறுகேவா, கிளியேவா, வண்டேவா என்று ஒன்னொன்னையா கூட்டி கூட்டி பெருமாள்கிட்ட தூது விட்டார். இது நான்காவது பதிகம். பகவானுடைய மால் அந்த பெருமானுடைய சீலகுணத்துக்கு வசப்பட்டு போய், எவ்வளவு உயர்ந்தவன் நான், எவ்வளவு தாழ்ந்தவன் நான், இனிமே பெருமாளுக்கு அருகில போனாலே அவருக்கு கட்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அஞ்சாவது பதிகம் பாடினார். வளவேழுலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் களவேள் வண்ண தொடுவுண்ட கல்வாமென்பன் பின்பையும் தளவேழ் முறுவல் பின்னக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேரேழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே என் ஐந்தாவது பதிகத்தாலே பகவன் நாயினி உன் கிட்டக்கவே வரமாட்டேன், நீ ரொம்ப உயர்ந்தவன் நான் ரொம்ப தாழ்ந்தவன், நாம் எங்க அருகிலே வர. பெருமாள் பார்த்தார், கிடைச்ச ஒத்தரும் எங்க வரேன்னுட்டு புறப்பட்டு போயிட்டா நாம ஆற தேடுறது அப்புறம். அழ்வீர் அப்படிலாம் பண்ண வேண்டாம், என்ன ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம் தெரியுமோ, நான் ஸ்வாராதன். அதத்தான் ஆறாவது பதிகத்தில், பகவான் ஆராதனைக்கு மிக எளியவன். நம்ம ஒண்ணும் கட்டப்பட வேண்டாம், பெருமாள் ரொம்ப வசந்து வராச்சே, ஒருவேட லட்சம் பத்து லட்சம் செலவழிச்சாதான் அவர் ஆராதிக்க முடியுமோன்னா. பறிவது லீசனை பாடி விரிவது மேவலுருவீர் பிரிவகையின்னு நன்னீர் தோய் புரிவதுவும் புகை பூவே. மூலையில இருக்கிற குப்பை சத்த கிடைக்காதா எரிச்சு அதுல புக வந்தா கூட சாம்பிராணியை ஏத்துக்கிறாரே. ஏதேதோ கொடுத்தாலும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி புகதம் அஸ்னாமி பிரயத்தாத்மனா. ஆசையோடு இலைய கொடுத்தாலும் தழைய கொடுத்தாலும் புஷ்பத்தை கொடுத்தாலும் பழத்தை கொடுத்தாலும் அனுபவிக்கிறார்ல பெருமாள். அப்ப சு ஆராதன் சுலபமா ஆராதிச்சுடலான்னார். அதோட அல்ல, ஆராதிக்கிறவாளுக்கு ரொம்ப இனியவனாச்சே, ஆராதிக்கலாம் சுலபமா ஆராதிச்சுடலாம். ஆராதனை இனியனா இருக்கணும் இல்லையோ, அதை சொன்னார். பிறவி துயரற ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலைப்பெய்வார் அரவனை ஆழிப்படை அந்தணனை மறவியை எண்ணி மனத்து வைப்பார் மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை. யாருடைய மனசிலேருந்து பகவான் நகர்றதில்லை, நினைக்கிறதுக்கே மிக இனியவனாக இருக்கிறான். ஆகையால் இந்த பத்து பாசரத்தை சொல்லுங்கோ, மனசுல பகவான வச்சுங்கோ, உங்களுக்கு நோய் நொடியே வராதுன்னுட்டார். இதனுடைய கடைசி பாட்டுல சொல்றார், குடைந்து வண்டுண்டும் துடாய் முடியானே அடைந்த தென்குருகூ சடகோபன் மிடைந்த சொல் தொடை ஆயிரத்தி பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. முதல் பத்து ஏழாம் திருவாய் மொழி சொன்னாலே நமக்கு ஒரு வியாதி வராது, நோய்களை அத்தனை அது ஓடுவிச்சிடும், வியாதி வராது, படிப்பு வருமானு கேட்டோம். அடுத்ததை சொல்லுங்க, இப்ப மேல சொல்ல போறார். கீழே நம்ம பார்த்த மொழி முதல் பத்து ஆறாம் திருவாய மொழி, மாதவன் பால் சடகோபன் தீதவமன்னி உரைத்த ஏதமில் ஆயிரத்தி பத்தும் ஓதவல்லார் பிறவாரே. இந்த ஆறாம் பத்திகத்தை சொன்னவாளுக்கு பிறக்கவே மாட்டார்ந்தார். ஏழாம் பதிகத்தை சொன்னவாளுக்கு வியாதியே வராதுன்னு விட்டார். அடுத்தது எட்டு, ஓடும் புள்ளேரி சூடும் தண்டுழாய் நீடு நின்னவை ஆடும் அம்மானே என்று கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு கண்ணார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. ஈஸ்வரன் ரொம்ப நேர்மையானவன். நீங்கெல்லாம் ஏதோ அவர் ஏமாத்திடுறார், ஒருத்தனை வசத்தியா பிறப்பிச்சுடுறார், இன்னொருத்தனை தாழ்ந்து பிறப்பிச்சுடுறார் சொல்லிட்டுருக்கீங்களே, அப்படி எல்லாம் இல்லை, ரொம்ப நேர்மையானவர் பெருமாள் என்ன இந்த பத்து பாசரத்தாலே சொல்லி, அதுக்கப்புறம் முதல் பத்து ஒன்பதாவது பதிகம் முழுமையுமே பெருமாளினுடைய திருமேனி வந்து முழுக்க இருக்கணும்னு ஆசைப்பட்டார். நேர என் தலைக்கு வரணும்னா வைகுண்டநாதனுக்கு ஆசை, ஆனா அங்கிருந்து அப்படியே இறங்கிவிடக்கூடாதுன்னு முதல்ல பூலோகத்துக்கு இறங்கினார். திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தார், ஆழ்வார் திணறிக்கு வந்தார், திருப்புலி ஆழ்வார் அடிக்கு வந்தார், என் இடுப்புல ஏறி உட்கார்ந்தார், என் மார்பில் ஏறி உட்கார்ந்தார், என் தோளில் உட்கார்ந்து விட்டார், என்னுடைய வாய்க்கு வந்துட்டார், என் கண்ணுக்கு வந்துட்டார், என்னுடைய நெற்றிக்கு வந்துட்டார், என் உச்சியிலேயே ஏறி உட்கார்ந்து விட்டார் அப்படிங்கறதா இந்த பத்து பாசரம். இப்போ இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவைகள் தனிமுதலெம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சிவையன் திருவின் மணாளம் என்னுடைய சூழலுளானே. திருநெல்வேலி ஜில்லான்னு அர்த்தம், என்னுடைய சூழலுளானே. முதல்ல நேர என் தலைக்கு தான் வந்திருக்கணும், நேர வந்துட்டா எனக்கு ஆனந்தம் தாங்காம உயிர் போடும் இல்லையோ, அதுக்காக மெது மெதுவே வந்தாராம். என்னுடைய சூழலுளானே, அவன் என் அருகலிலானே, என்னோடு ஒளிவில்லான் உடனே, கண்ணன் என் ஒக்கலையானே. அந்தூர் பாஷேது ஒக்கலையானே, இடுப்ப ஒக்கலையன் ஒக்கலை வைத்து மறைப்பார் உள்ளன் சக்கஞ்சகவன் உண்டபிரான் ஆழ்வார் பாசுரம். ஒக்கலையில எடுத்துன்னு வா, குழந்தைய ஒக்கல்ல எடுத்துன்னு வந்தியான்வா, அப்படின்னா இடுப்புல எடுத்துன்னு வந்தியான்னு அர்த்தம். அதுதான் கண்ணனின் ஒக்கலையானே, மாயனன் நெஞ்சினுளானே, என்னுடைய தோழினையானே, என்னுடைய நாவினுளானே, கண்ணனின் கண்ணுளானே, ஆக்கிய நெற்றி உளானே, கண்ணனின் உச்சி உளானே என்று பத்து பாசுரங்களால் பெருமாள் இவர் உச்சிக்கே வந்ததை பாடினார். இன்னைக்கும் அத்தியனோத்சவத்தின் போது பொலிந்தன் பிரான் நம்மாழ்வாருடைய திருமுடியில எழுந்தருளியிருந்து திருமுடி சேவையே நடக்கிறது. எல்லா இடத்துலயும் திருவடி சேவை உண்டு. ஆழ்வார் போய் பெருமாளுடைய திருவடி தொழுவாரோ இல்லையோ, அந்த ஊர்ல மட்டும் திருமுடி சேவை உண்டு. ஏன்னா ஆழ்வார் அப்படி பிரார்த்திச்சிருக்காரோ இல்லையோ. முதல் பத்து கடைசி திருவாய்மொழி, பரம உதாரன் எம்பெருமான் யார் மனசை விட்டு நகரமாட்டார், மரப்பும் நாணமும் ஞானும் நுணர்ந்திரன் குருமானிடையின்னு பத்து பாசுரம். மறக்கும் என்ன செந்தாமரை கண்ணோடு மரப்பறை என்னுள்ளே மன்னினான் தன்னை, மறப்பனோ இனி யானன் மணியையே, மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை, தென்குருகூர் சடகோபன் சொல் சொல் பணிசை ஆயிரத்து இவபத்துடன் தனிவரர் கற்பலேன் கல்வி வாயுமே. இந்த பத்து பாசரத்தை ஆறு விஷயம் படிப்பு நன்னா வரும் விட்டார். நம்ம உடனே பன்னெண்டாவது எழுதுறதுக்கு பதினொன்னாவது எழுதுறதுக்கு நினைச்சிட கூடாது. அவர் சொன்னது பிரம்ம வித்தையை பத்தி. ஆக கல்வி வாயுமே என்று முதல் நூறு பாசரங்களை முடிச்சுட்டார். ஆக நூறு பாசரங்களாலே பகவானே பரத்தமுடையவன் ஸ்தாபித்தார். அடுத்த நூறு பாசரம் அவனே காரணம்னு ஸ்தாபித்தார். இப்ப இந்த நூறு பாசரங்கள் நூறு திருவாய் மொழிகளை பிரிச்சு நிட்டோம்னா அர்த்த பஞ்சகமும் சொல்லப்பட்டிருக்குங்கிற அளவுலயோ, மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். மிக்க இறைநிலை பரமாத்ம சுரூபம், மெய்யாம் உயிர்நிலை ஜீவாத்ம சுரூபம், தக்க நெறி உபாய சுரூபம், வாழ்வு பிராபிய சுரூபம் புருஷார்த்த சுரூபம், வாழ்வு அதை அடையவட்டாம தடுத்து இருக்கிறது ஊழ்வினை விரோதி சுரூபம். அப்ப பரமாத்ம சுரூபம், ஜீவாத்ம சுரூபம், உபாய சுரூபம், பிராபிய சுரூபம், விரோதி சுரூபம், இந்த அஞ்சையும் ஆழ்வார் சொல்லணும் இல்லையோ. அந்த ஐநான்கு திருவாய்மொழி இருபது திருவாய்மொழி பேரை மட்டும் சொல்றேன். ஏன்னா இப்ப ஆயிரம் பாசரங்களை இதே மாதிரி பார்த்திருந்தோம்னா இன்னைக்கு முடிய போறதில்லை. மேலும் இப்பதான் கடந்த ஆண்டு இதை நாம ரொம்ப நிதானமா இந்த இடத்துல அனுபவித்திருக்கிறோம். நீங்களும் அதே கோஷ்டியினர் தான், அதனால உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுடுறேன் இல்ல சொல்லிருக்கேன். அதனால வேணா இப்போதைக்கு தாண்டிக்கலாம். ஆற அதுக்குன்னு இல்லத்துக்கு போய் படிக்காத இருந்துட வேண்டாம். அடி இங்க அவகாசம் இல்லாமையால விட்டு இருந்தாலும் நீங்கவே புத்தகத்தை எடுத்து பாத்துருங்கோ, பார்த்துட்டா பழசு ஞாபகம் வரும் இல்லையோ. ஏற்கனவே இந்த இடத்துல நாம அனுபவித்திருக்கிறோம். அஞ்சஞ்சாக அர்த்த பஞ்சகத்துக்கு நாலு நாலு திருவாய்மொழி பாடினார். பரமாத்ம சுரூபத்தை சொல்றதுக்கு உயர் தென் அணை ஒன்று, உயர்வர உயர்நலம் உடையவன் திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் அணவதரவண மேல் பூம்பாவையாகும் புணர்வது ஒன்னும் தேவ உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன். இந்த நாலு திருவாய் மொழிகளாலே பரமாத்மாவுடைய சொரூபம் என்னன்னு சொல்லிட்டார். அடுத்து ஜீவாத்ம சொரூபத்துக்கு பயில் ஏறு கண் கரு, பயிலும் சுடரளி மூர்த்தியை ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து, அதாவது பயில் ஏறு கண் கருமாணிக்க மனவேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல், இந்த நாலு பதிகங்களாலும் ஜீவாத்ம சுரூபத்தை சொன்னார். அப்புறம் நாலு பதிகம் உபாயம், பெருமான் திருவடிகள்ல சரணாகதி அவனே உபாயங்கிறதை நோத்த நாலு, நோத்த நோன்பு ஆறாவமுதே மானே நோக்கு பிறந்தவாறும் அஞ்சாம் பத்திர ஏழாம் திருவாய்மொழி எட்டாம் திருவாய்மொழி ஒன்பதாம் திருவாய்மொழி பத்தாம் திருவாய்மொழி, இந்த நாலு திருவாய்மொழிகளாலே உபாய சுரூபத்தை தெரிவித்தார். சரி பிராபியம், பிராபியம் பகவான் அடைந்து கைங்கரியம் பண்ண வேண்டுமோ இல்லையோ, எது பிராபியம்னால் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுதல் பயிலே, அதாவது எம்மா ஒழிவில் நெடு வேய், எம்மா விட்டு திறமும் செப்பம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வன்னி நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் வெய்மருதோளினை மெலியுமாலோ, இந்த நாலு பதிகங்களாலும் கைங்கரியமே புருஷார்த்தம் அதை செய்யுங்கோள்னு சொன்னார். இதெல்லாம் செய்யாம நம்மளை ஏதோ தடுத்துன்னு இருக்கோல்லையோ, அது எதுவா இருக்கும் சுவாமின்னு கேள்வி வந்தது. அதுதான் விரோதி ஸ்வரூபம். எது விரோதி என்று சொல்ல ஆரம்பித்து நிறைய விரோதிகள் இருக்கா, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிலேன் என நம்ம கிட்ட இருக்கிற விரோதிகளை எல்லாம் சொல்லியிருக்கார். இது சொன்னால் விரோதம் விரோதி, ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடன்பன் குலங்குலமா அசுரர்களை கீழே பார்த்தோம். அப்ப முதல்ல உயர்த்தின் அணை ஒன்னு, பயில் ஏறு கண்கரு, நோத்த நாலு, எம்மா ஒழிவில் நெடுவே, வீடு சொன்னால் ஒரு கொண்டம், இந்த நாலு விரோதி ஸ்வரூபத்தை சொன்னார். வீடு மின் முச்சவும் வீடு செய்து உம் உயர் வீடுடையானடை வீடு செய்மினே என்கிற பதிகத்திலேருந்து நாலு, வீடு மின் முத்தவும் சொன்னால் விரோதம் இது, உருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கொண்டவெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும், இந்த நாளிலையும் விரோதி ஸ்வரூபத்தை சொன்னார். அப்ப ஐநான்கு இருபது மட்டுமான ஞாபகம் வச்சுங்கோ. பரமாத்ம சுரூபத்துக்காக நாலு உயர் தென் அணை ஒன்னு, ஜீவாத்ம சுரூபத்துக்காக நாலு பயில் ஏறு கண் கரு, உபாய ஸ்வரூபத்துக்காக நாலு, நோத்த நாலு, விரோதி ஸ்வரூபத்துக்காக நாலு, வீடு சொன்னால் ஒரு கொண்ட, பிராபியம் புருஷார்த்தத்துக்காக நாலு, எம்மா ஒழிவில் நெடுவே. இந்த இருபதே பதிகங்கள் சாரமான பதிகம். அதுலேயும் சாரமா எடுத்துட்டா ரெண்டே பதிகம், பயிலும் சுடரளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும். இதுதான் பாகவத சேஷத்துவத்தை ஆழ்வார் கூறியது. இப்படியாய் பரத்தம் காரணத்திலத்திலையும் தொடங்கி கடைசி ஆபத்சகத்துவம் ஆர்த்திகரத்துவம் ஆழ்வாருடைய பெருங்காதல், பேரமர் காதலாய், பின்னின்ன காதலாய், கழியமிக்க காதலாய் வளர்ந்து போயிற்று. இனி ஆழ்வாருடைய காதலை நாம் தான் சரிப்படுத்தி ஆகணும். அவருடைய துடிப்ப தீர்த்து மோட்சம் கொடுக்கணும்னு பெருமாள் நினைத்துக் கொண்டார். சூழ்விசும் வணிமுகில் தூரியம் முழக்கின பத்தாம்பத்து ஒன்பதாவது திருவாய்மொழியிலே இதோ அர்ச்சிராதி மார்க்கம் பாரும் என்று பெருமாள் ஆழ்வாருக்கு காட்டுவிட்டார். இனி 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 இருபது தடவை கூட்டணும் வந்திருக்காரோ இல்லையோ, இனிமே கடைசி பதிகத்துல தான் இருபதாவது தடவை இனி முடிய போறது. அதற்கு முன்னாடியே இருந்த இடத்திலிருந்தே போக வேண்டிய அர்ச்சிராதி மார்க்கத்தை பெருமாள் காட்டுவிட்டார். பார்த்து ஆழ்வார் பாடுறார், சூழ்விசும்பணிமிகள் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலதரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமையந்திய அன்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகந்தே. போற வழியில ஓரோரு ஊரா தாண்டி போனமோ இல்லையோ. அர்ச்சிராதி மார்க்கத்துல முதல் மண்டலம் அர்ச்சிசுங்கிற ஒளி உலகம், அடுத்தது பகல் பொழுது திவா, அடுத்தது பகல் பொழுது, மூன்றாவது சுக்லபக்ஷம், நாலாவது உத்தராயணம், அஞ்சாவது சம்வத்சரம், ஆறாவது வாயுலோகம், ஏழாவது சூரியலோகம், எட்டாவது சந்திரலோகம், ஒன்பதாவது மின்னல் லோகம், பத்தாவது வருணலோகம், பதினொன்னாவது இந்திரலோகம், பன்னெண்டாவது பிரம்மாவின் சத்தியலோகம். இந்த பன்னிரண்டு லோகங்களையும் தாழ்ந்தி நேரே சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ் இந்த மார்க்கத்துல பெருமாள் அழைச்சின் போறார். என்னைக்கா இருந்தாலும் நாம் அந்த மார்க்கத்துல போயிட்டாகணும். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டப தந்தமில் பேரின்பத்த அடியரோடு இருந்தமை கொந்தளர் பொழில் குருகூர் சடகோபன் சொல் சங்கங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே. இப்படி உயர்ந்த மார்க்கத்துல பெருமாள் எனக்கு இங்கேந்தே காட்டி கொடுத்துட்டார். யாரா இருந்தாலும் ஒரு நாள் அரிசியாதியில போய்த்தாகணும், ஒரு நாள் வைகுந்தத்தை அடைஞ்சாகணும், அங்க இருக்கிறவாளோட சேர்ந்து ஆனந்தப்பட்டு தாகணும். இதை எனக்கும் பெருமாள் கொடுக்க வந்துட்டாருங்கிறதே. கடைசியில தான் பெற்ற பேச்சை பத்தாம்பத்து பத்தாம் திருவாய்மொழியில சாதிக்கிறார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே, என் கல்வா தனியே நாருயிரே தலைமை செய்யாய் வந்திட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யல் என்னையே. மறுபடியும் இனி ரொம்ப என்னை ஏமாத்தின்னு வந்துட்டே, இனி நான் போகலொட்டேன், இனிமே உன்னை நான் போக விடுறதா இல்லே, ஒன்னும் மாயம் செல்லியேல், என்ன மாயம் செய்யாதேங்கிறதோட சொன்னார். எனக்காராமுதாய் எனதாவிய என்னுயிரை மனக்காராம மன்னி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் கடைசி இனி. என்னை இத்தனை நாளி பாதி பாதியா சாப்பிட்டு வந்துட்டே, இப்பவாவது முழுவதுமாக அமுது செய்து விடு, நான் உனக்கு அன்னமாகணும், நீ என்னை பருகுகிற அன்னாதனாக இருக்க வேண்டும், உனக்கேற்கும் கோலமலர் பாவை கண்பா என் அன்பேயோ. கடைசி ரெண்டு பாசுரங்கள்ல சாதிக்கிறார், சூழ்ந்தகன் ஆழ்ந்து இறந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரன்மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞால பின்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே. அச்சேதனம் சேதனனான ஜீவாத்ம சமூகம் பரமாத்மா இவா மூணு பேரையும் வாரி சாப்பிட்டுடுற அளவுக்கு என் பக்தி வளர்ந்துடுத்து, அது அத்தனை பக்தியும் ஓர் நிமிஷத்திலே சமனம் பண்ணி உன்னையே எனக்கு கொடுத்தாய். அவாவர சூழ் அரிய யயனை அரணை அலத்தி அவாவத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவில் அந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே. இந்த உயர்ந்த ஆயிரம் பாசரங்கள் ஆறு சொன்னாலும் இந்த பத்த சொன்னாலும் அவர்கள் பிறந்தார் உயர்ந்தே அல்ல, உயர்ந்தே பிறந்தார். அவர்கள் பிறக்கும் போதே உயர்வோடேதான் பிறந்தார்கள் என்று நான்கு திவ்ய பிரபந்தங்களை பாடினார். நான்கு வேத சமமாக பாடினவர். கடைசி பிரபந்தம் பாடும் போதே பரமபதத்துக்கு ஏகினார். பரபக்தி பரஜான பரமபக்திகளாய் கொண்டு தொண்டர் கமுதுள்ள சொல்மாலைகள் சொல்லி அவாவற்று வீடு பெற்றருளினார். அவாவற்று தன்னுடைய துடிப்பத்தனையின் தீர்ந்து வீடு பேராகிற பெரிய சாம்ராஜ்யம் வைகுந்தத்தையே பெற்றார். அவர் புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு போற சமயத்துக்கு தான் முதுகவி ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், ஆழ்வீர் நீர் அற்புதமாக பாடினீர், இவ்வளவு காலம் உம்மோடே சேர்ந்திருந்தோம், இனி உம் பிரிவாற்றாமையை நம்மால் தாங்க முடியாது, இதற்கு தேவரீர் தான் ஏதாவது வழி சொல்லணும். இதே போலதான் உத்தவர் கண்ணனிடத்தில் கேட்டார், நீ புறப்பட்டு போறியே, தத்வியோகேன தேபக்தாக கதம் ஸ்தாசந்தி பூதலே, இந்த லோகத்திலுமே அவ எப்படி இருப்பான்னு கேட்டது கண்ணன் பதில் சொல்றார், பரவாயில்ல நான் பாகவத புராணத்தில் இருக்கேன் வாசிக்க சொல்லுனாரோ இல்லையோ. அதை போல ஆழ்வார் இப்ப சாதிக்கிறார், போய் தாமிரபரணி ஆற்று நீரை கொண்டு வந்து நன்கு காய்ச்சும். மதுகழ்வி ஆழ்வார் வேகமா ஓடினார். புறநல் செங்கனித் துறைவன் உயர்ந்த தாமரபரணி ஆற்றி எடுத்துனுட்டார். ஆற்றில் ஊரில் துறையூரில் உள்ள வைஷமியம் வாஜா மகோச்சரம் நாயனார் சாதிக்கிறார். அங்க ஆறு யமுனை கருப்பு ஆறு, இங்க தாமரபரணி ரொம்ப வசதியானார். கண்ணனை காட்டிலும் வேதவியாசரை காட்டிலும் ஆழ்வார் கேட்சமா, ஏன்னா கிருஷ்ணன் கண்ணன், கிருஷ்ண துவைபாயனர் வேதவியாசர், கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் நம்மாழ்வார், அங்கு ஆறு ஓர் ஆறு யமுனை கருப்பார். அடுத்தது கங்கை ஆறு, ஆறாறு சம்பந்தமோ பெற்றுகிற கங்கை ஆறு, அந்த இடத்துல தான் கிருஷ்ணத்வைபாயனர் இருக்கார். அடுத்து இங்க இருக்கிறது தாமிரபரணி ஆறு, உயர்ந்த ஆறு. துறை ஒன்னு வலைச்சேரி துறை, ஒன்னு மீனவர் துறை, ஒன்னு ஒண்ணுமில்லை இடையர்களுடைய துறை. ஆனா இங்க துறை அப்படியா, இது புருணல் சங்கனி துறைவன், உயர்ந்த உயர்ந்த வித்வான்கள் வந்து சேர்ந்திருக்கிற துறை. ஆற்றில் துறையில் ஊரில் உள்ள வைஷமியம் வாசா மகோச்சரம், அப்படிப்பட்ட திவதேசம் ஆழ்வார்க்கு தாமிரபரணியில தீர்த்தம் எடுத்துட்டு வந்தார், காய்ச்சினார், கிடுகிடுன்னு விக்கிரகம் உருவாச்சு. ஆனா அது ஆழ்வார் விக்கிரகமா இருக்கலே, ராமானுஜ விக்கிரகமாக இருந்தது. பார்த்தார் மதுரகவிகள், இதனது நம்ம அவருக்கு ராமானுஜர தெரியாது இல்லையோ, இதனே நம்ம ஆழ்வாரத்தானே பண்ணணும்னு பார்த்தோம். வேற விக்கிரகமா இருக்கே ஆழ்வீர், இவர் ஆர்னு கேட்க, இவரே பவிஷ்யத் ஆச்சாரியன், இன்னைக்கு இவர் ஆச்சாரியன் அல்ல, இனி நெடுங்கால கழித்து இவர் தான் ஆச்சாரியனா இருக்க போறார். இதோ ஆச்சாரியன் உமக்கு கொடுத்தோம், பவிஷ்யத் ஆச்சாரிய வரஸ்வரூபம் தம் காரிசூனும் சந்தர்சயாமாச தம் காரிசூனும் சரணம் பிரபத்தியே. பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகத்தை காட்டி கொடுத்தார் மதுரகவி ஆழ்வார். இதை ஏறி உருளை பண்ணிக்கும்னு சொல்லிட்டா ஜாகிரதையா உள்ள வச்சுட்டா. மதுரகவிகள் காலத்திலேருந்து ரொம்ப காலத்துக்கு இருந்து இன்னைக்கு ஆழ்வார் திருநகரில் எம்பெருமானார் சன்னதி இருக்கோல்லையோ, அந்த சன்னதியில எழுந்தருள் இருக்கிற ராமானுஜருக்கே பவிஷ்யதாச்சாரியன் என்னதான் திருநாமம். அதனாலேதானோ என்னமோ இன்னைக்கு அவருக்கு மட்டும் சன்னியாசி காவி காஷாயம் கட்ட வேண்டிய நிர்பந்தம் இல்லை. வெள்ள வேட்டியே அங்க இருக்கிற ராமானுஜர் சாதிக்கிறார். ஏது காரணம்னா, இவர் உருவானவர் இல்லையோ, இவர் உருவாரச்சே சன்னியாசியா உருவாயிடலையே, அப்ப வெள்ள வேட்டியோடய இன்னைக்கு அந்த சுவாமி அந்த திவதேசத்துல மட்டும், மத்த எங்கேயா இருந்தாலும் காஷாய வஸ்திரத்தோட தான் சேவிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் இருக்கு, அதுக்கு நோடுல ராமானுஜருடைய சன்னதி இருக்கு. அந்த சன்னிதானத்தில் இருக்கிறவரே பவிஷ்யத், பவிஷ்யத்னா வருங்காலம், வருங்காலத்துக்கு ஆச்சாரியராகவே அங்க ராமானுஜர் இருந்தார். முதல் தடவை உருவான விக்கிரகம் ஆச்சு, இப்பவும் அவருக்கு ஆசை போல. சரி, நீர் நமக்கு வேணுமே, இன்னொரு தரம் போய் ஆத்தகரையிலே தீர்த்தம் எடுத்துன்னு வாரும். ரெண்டாம் தரம் தாமிரபரணி தீர்த்தத்தை கொண்டார், மறுபடியும் காய்ச்சினார். இப்போது நம்மாழ்வாருடைய திருமேனி வர அதைத்தான் இன்னைக்கு நம்ம விக்கிரக ரூபத்துல சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் திருநகரில் எழுந்துருள் இருக்கிற நம்மாழ்வார் விக்கிரகம் உபதேச முதிரையோட அமர்ந்த யோகாசனத்தோட நேர்கொண்ட பார்வையோட நிமிர்ந்த நன்னெறி படைத்தவரான ஆழ்வார் சேவை சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த விக்கிரகமே மதுரகவி ஆழ்வாரால எழுந்துருள பண்ணப்பட்டதுதான். அப்ப தனக்குரிய விக்கிரகத்தையும் கொடுத்துட்டார். நாம் புறப்பட்டு போகிறோம், இனி பெருமான பிரிந்து நாம் இருக்க முடியாது என்ன. அவர் புறப்பட்டார், குரும் பிரகாசையே தீமான், குருவை பத்தி அவருடைய பிரபாவங்கள் எல்லாம் லோகத்துல பிரகாசப்படுத்தணும். மதுரகவி ஆழ்வார் அதைத்தான் கையில் எடுத்தார். இனி இந்த நாலு பிரபந்தத்தை எல்லாருக்கும் சொல்லுவோம், அதற்காக முதல்ல நாம் ஒரு பிரபந்தம் பாடணும். எங்க ஆழ்வார் வைபவத்தை நான் சொல்லி ஆகணும் இல்லையோ, அவித விஷயாந்தர சட்டாரேகே உபனிஷதாம் உபகான மாத்திர போகா அபிஜகுணவசா ததேகசேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து. வேறொன்னு நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் மன்றுகூர் ஏறு எங்கள் வாழ்வாம் என் நேத்தும் மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். நம்மாழ்வார தவிர மற்றொரு தெய்வம் கிடையாதுன்னு இவர் இருந்தாரே, இதை போல புருஷர்கள் கிடைக்க மாட்டார். ஸ்ரீராமாயண புருஷர்களிலே ஒருத்தன் சத்ருகனன், ஆழ்வார்களுக்குள்ளே ஒருத்தர் மதுரகவி ஆழ்வார், ஆச்சாரியர்களுக்குள்ள ஒருத்தர் வடுக நம்பிகள். இப்படி ஒருவருண்டாகில் அத்தனை ஆள் உண்ணமே எல்லாருக்கும் வண்டாததன்னோ இது புலலோகாச்சாரிய சிவஜன்மோனத்தில் சாதிக்கிறார். வடுக நம்பிகள் குரத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் பார்த்து இருகரையர் என்பர். இருகரையர்னா பெருமாளையும் ஒரு வேளை சேவிச்சுக்கிறது, ஆச்சாரியனையும் இன்னொரு வேளை சேவிச்சுக்கிறதான், அது இருகரையர்னு பேர். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிறம் இல்லையோ. கூரத்தாழ்வான் முதலியாண்டான் போன்றவர்களை நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர்களை பார்த்து இவர் குத்தம் சொல்றார் வடுக நம்பிகள். அது என்னது, கார்த்தாலையான நம்பெருமாளை சேவிச்சுக்கிறது, சாயங்காலமான ராமானுஜரை சேவிக்கிறது, நமக்கு அது தெரியாது. நமக்கு தெய்வம் ஒன்றுதான் தெரியும், தேவம் அத்தறியேன்னு வடுக நம்பிகள் இருந்தாரோ இல்லையோ. அதனாலதான் ஆழ்வானையும் ஆண்டானையும் பார்த்து இருகரையர் என்பர். உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை பேசியிருப்பார் பத்து பேர் உண்டிரே, அவர்கள் வார்த்தை கொண்டன்னு இவர்த்தம் அருதிடுவது, அவர்களை சிரித்திருப்பார் ஒருத்தர் உண்டிரே உலகோகாச்சாரிய சிவஜன்மோனத்தில் சாதிக்கிறார். பெருமாள் கிடைச்சுட்டா ஓஹோன்னு ஆனந்தத்துல பாடுபாடுவாளாம். நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் எல்லாரும் அவளை வச்சுட்டு பாகவத அபிமானம் ஆச்சாரிய அபிமானத்தை நிரூபணமே பண்ண முடியாது. அவ பாதி நாள் பெருமாள் பெருமாள்னு பின்னாடி போடுவா. ஆனா அவ மொத்த பேரையும் பார்த்து சிரிச்சின்னு இருக்கிற ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார் பாசுரத்துல மட்டும்தான் கடந்த காலத்துல சொல்லு பிரயோகம் இருக்கும். ஆழ்வார்கள் மத்த யார் பாடினாலும் என்றுகொள் காண்பது கண்களே, இந்த கண் எப்ப பெருமாளை சேவிக்க போறதோ, எப்ப பெருமாளை சேவிக்க போறதோ கண்டுட்டேன்னு ஒரு பாட்டில் கூட சொல்ல மாட்டான். இனி எப்பவோ, இனி எப்பவோ, இனி கூடும் நாள் எப்போதோ, ஒரு நாள் காணவாராயே, காணவாரா என்னன்னே கண்ணும் வாயும் துவர்ந்து என்னிக்கோ என்னிக்கோன்னே பாடுபாடு இல்லையோ. ஆனா அப்படி இல்லையே மதுரவி ஆழ்வார் பாசுரத்தில், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே நேர்த்தே பற்றுட்டேனே. எங்க ஆழ்வார் என்ன தள்ளவே மாட்டார். எப்ப ஆழ்வாரோ அவர் ஆச்சாரியன் ஆயிட்டாரோ இனிமே நாளை கிடைக்குமோ கிடைக்காதோ சம்சாரத்தில் அழிச்சுடுவரோ சந்தேகமே வேண்டாம். நேற்றே என்னை ஆழ்வார் திருவடி சேர்த்து கொண்டார். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என் அப்பன் கண்ணன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் திருக்குறுங்குடி நம்பின்னு சொல்லி பார்த்தேன் வாய் ரசிக்கலே. தென்குருகூர் நம்பின்னு சொல்லி பார்த்தேன் என்னக்கால் அன்னிக்கு அமுதூரும் என் நாவுக்கே. தென்குருகூர் நம்பி ஆழ்வார்னு சொன்னா நாக்கு இனிக்காதே. நாம உடனே கேட்டோம், நாங்களும் சொல்லி சொல்லி பாக்கிறோம் எங்களுக்கு இனிக்கலையே. முதலில் ஆழ்வார் பதில் சொன்னார், நான் பாட்ட சரியா தானே சொல்லியிருக்கேன், அன்னிக்கு அமுதூரும் என் நாவுக்கே. உங்கள் நாவுக்கு நான் பாடவே இல்லையே. உங்க நாக்குக்கு என்ன கண்ணனுடைய திருநாமமே இனிக்கல. அப்புறம் என்ன நம்மாழ்வாருடைய திருநாமம் இனிக்க? அன்னிக்கு அமுதூரும் என் நாவுக்கே நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். மறுபடியும் பாருங்க, இன்பம் எய்தினேன் இறந்த காலத்திலேயே சொல்லிருக்கு, கடந்த காலத்துல இருக்கோ இல்லையோ. ஆனா இவாளா இருந்தா எப்ப இன்பமோ எப்ப இன்பமோன்னு இருப்பா. பெருமாள் அவ்வளவுதான், என்னைக்கு கொடுப்பாருன்னு தெரியவே தெரியாது. ஆனா ஆச்சாரியன் உடனே தன்னையும் கொடுத்து பெருமாளையும் கொடுத்துறாரோ இல்லையோ. சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தமுத்தாழ்ந்தது கண்டு அவையந்தன கண்ணுருளால் தந்தவரங்களும் தஞ்சரன் தந்திலன் தானது தந்து. எல்லாத்தையும் பெருமாள் கொடுப்பாரே தவிர தந்திருவடியே தரமாட்டார். ஆனா ஆச்சாரியன் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவார், அதை பெற்று கொடுத்துறாரு இல்லையோ. அதனாலதான் ஆச்சாரியனுக்கு வைபவம் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவ மத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே. எனக்கு காலக்ஷேபமே நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பாடுறதுதான். குருகூர் நம்பி நம்பி பாவி நின்னிசை இன்னிச பாடி திரிவனே. குருகூர் நம்பியே ரொம்ப வேண்டியவர். நம்பியினுடைய பா திருவாய்மொழி இன்னும் வேண்டியது. திருவாய்மொழியில சேர்ந்திருக்கிற இன்னிசை இன்னும் வேண்டியது. அந்த இசையை வச்சுட்டே நான் காலக்ஷேபம் விடுவேன். திருவனைய திரிதந்தாகிலன் தேவபிரானுடை கரிய போல திருவுரு காண்பன் நான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. இது பகவானுக்கு உரியவனா இருந்து இத்தனை நாள் எனக்கு நன்மை கிடைக்கல. என்னைக்கு எங்க நம்மாழ்வாருக்குன்னு சொன்னேனோ அன்னைக்குதான் எனக்கு நன்மையே ஏற்பட்டது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நன்மையே. சடகோபன் தான் நமக்கு நம்பி, அவரே அன்னை அவனே அத்தன். எனக்கு பிரியத்தையும் செய்கிறார் ஹிதத்தையும் செய்கிறார். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குருகு நம்பி கண்பனாய் அடியேன் சதிர்த்தே நின்னே இன்னு தொட்டு மெடுமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்தவருடினான் குன்னமாட திருக்குருகு நம்பி என்னமென்னை இகழ்விலன். ஒரு நாடு என்னை இகழலையே. நான் எத்தனை தாழ்ந்தவன் எங்க ஆழ்வார் என்ன கைவிட்டிருக்கணும். ஆனா மத்த பேர் கைவிட்டதே காரணமா எங்க ஆழ்வார் என்ன கைப்பிடிச்சு தூக்கிட்டாரோ இல்லையோ. அதனாலதான் கண்டுகொண்டு என்னை காரிமாறப்பிரான் பண்டைவல்வினை பாச்சி அருளினான் எண்டிசையும் அறிய எம்புகேன். இனி நமக்கு இருக்கிற ஒரே கர்த்தவியம் இதுதான். எட்டு திக்கிலும் போய் நம் ஆழ்வாருடைய பிரபாவத்தை பேச போறேன். எண்டிசையும் அறிய எம்புகேன் ஒண்டமிழ் சடகோபன் அருளையே அருள் கொண்டாடும் அடியவர் என்பர் அருளினான வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். இங்க நம்மாழ்வார் பெருமை கொஞ்சமில்லே. உலகத்தனையும் காட்டிலும் பெரியது பகவானுடைய அனுகிரகத்தை விட பெரியது. அதை யாரெல்லாம் தெரிஞ்சின்றிருக்காளோ பயனன்னாகிலும் பாங்கல்லர் ஆகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்னார் குழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களற்கு அன்பையே. உனக்கு எதானு கிருத்தஜதையை தெரிவிக்கணும்னு பாக்கிறேன், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்கிறது. நீ எனக்கு பண்ணிருக்கிற நன்மைக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ணணும். யோசிச்சுட்டேன், எந்த பிரத்யுபாரமும் என் கண்ணில் படவில்லை. நம்பினேன் அன்பன் தன்னை அடைந்தவர்கள்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பி கண்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தன் காண்பினே. பகவான் எல்லாருக்கும் அன்பன். அன்பன் பொதுவான் அன்பன். அன்பன் தன்னை அடைந்தவர்கள்கெல்லாம் அன்பன். பகவத் பக்தர்களுக்கெல்லாம் அன்பன் எங்க ஆழ்வார். அடியே ஆழ்வாருக்கு மட்டும் அன்பன். அன்பன் அன்பன் தன்னை அடைந்தவர் அடைந்தவர்கள்கெல்லாம் அன்பன். தென்குருகூர் நகர் நம்பி நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே. யார் என் பாசுரத்தை நம்பி பதினோரு பாசுரத்தை சொன்னீள்னா வைகுந்தம் காண்பினே. அவர்கள்லாம் நம்மாழ்வார் கோலோச்சுகிற ராஜாவா இருக்கிற வைகுந்தத்தை அடைவார்கள் என்று கண்ணீர் சிறுத்தாம்பாலை சாதித்தார். ஆழ்வாருக்கு ஆசை வந்தது. பெரும் ஆழ்வாருடைய பெருமையை எட்டு திக்கலும் பரப்பணம்ங்கிறதுக்காக எல்லா திவ்ய பிரபந்தங்களையும் ஓலச்சுவடியிலே எழுந்துருள பண்ணி கொண்டார். மதுரப்பட்டணத்தை நோக்கி புறப்பட்டார். அங்குதான் சங்கப்புலவர்கள் அனைவரும் வாழ்ந்த இடம். அங்கு போய் ஆழ்வாருடைய பிரபந்தத்தை எல்லாரும் ஏத்துங்கபடி பண்ணணும். இனிமே தமிழ் கூறும் உலகம் முழுக்க நம்மாழ்வார் திருவாழ்மொழியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். வரும்போதே அவர் விருதங்கள்லாம் ஓதின்னு வந்தார். ஆழ்வாருடைய பாசுரம் இருக்கிற ஓலச்சுவடியை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு வந்தாரா. வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி வளநாடர் வந்தார், திருக்குறுகூர் நகர் நம்பி வந்தார், காரிமாரர் வந்தார், சடகோபன் வந்தார், பராங்குஷன் வந்தான் என்று பல சின்னங்கள் பரிமாற இத போல சின்ன விருதூதின் வந்தா அங்க இருக்கிறவள்லாம் தடுத்துட்டா. இப்படி எல்லாம் ஊதினு வரக்கூடாது. உங்க ஆழ்வாரை கொண்டு சங்கப்பலகையில ஏத்தி உட்காத்துங்க. எங்க புலவர்களும் உட்காருவா? யார சங்கப்பலகை ஏத்திக்கிறதோ அவர்களைத்தான் நாங்க கவிஞனா ஒத்துப்போம்னா. அவர் சொன்னார், ஆழ்வார் புறப்பட்டு போயாச்சு, எங்க ஆழ்வார் உங்க சங்கப்பலகையெல்லாம் வரமாட்டார், ஆனா அவர் பாடின பிரபந்தம் வரும், இதோ உமக்கு பரீட்சை கொடுப்போம்னு. அங்க இருக்கிற 300 கவிஞர்களும் சங்கப்பலகையில உட்கார மதுரகவி ஆழ்வார் பாசரத்தை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப பெரிய பாசரம் இருக்கு. வெய்மிரு தோழினை மெலியுமாலோ, மெலியுமன் தலைவனின் காலம் நோக்கா, தாமரை குயில்களும் கூமாலோ, கனமையில வகந்த அருமாதோ, தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலோ, தகவலே தகவலையே நீ கண்ணா. பெரிய பெரிய பாசரம் இருக்கு. 4 வரி பாட்டு இருக்கு, 8 வரி பாட்டு இருக்கு, 6 வரி பாட்டு இருக்கு. விட்டுட்டார் இவ்வளவெல்லாம் வேண்டாம், இவாளை ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஏதோ ஒரு புல் இருந்தால் முறி இருந்தால் போதும். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர், எண்ணும் திருநாமம் தென்னன் நாரணமே, 2 வரி. கண்ணனுடைய திருவடித்தாமர்களை பற்றுங்கோள் உஜ்ஜீவனம் பெருங்கோள். ஆழ்வார் சுலபமா பாடியிருக்கார், பரமோதத்துக்கு கிளம்பிவிட்டார் ஆழ்வார். அவசரத்திலே நம்ம ஆட்டம் இருக்கிற குழந்தைகள் பிடிச்சு இழுக்கிறோம், போவாண்டாம் போவாண்டாம், எங்களுக்கு உபதேசம் பண்ணு. கைப்பிடித்த கணவன் பகவான் மேல பிடிச்சு இழுக்கிறான், வா வா போரும் விட்டான். அழ்வாறு புரியல, குழந்தைகளை கால் கட்டும் விட முடியல, கூப்பிடுறவனையும் விட முடியல. அவசர கதியில பாடிதார், கண்ணன் கடலினை நண்ணும் மடமுடையே, எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே. அந்த பாசரத்தை ஓலச்சி வடியில எடுத்து உயர்ந்த சங்கப்பலகரை வச்சா எதிர்கொண்டளித்து மீதளித்து கொண்டு 300 பேரையும் பிடிச்சு தள்ளுடுத்து உயர்ந்த இந்த 2 வரிகள் கொண்டதை எடுத்துக்கொள்ள ஸ்ரீ மதுரகழிகளும் இது நியாயமாவென்னு கண்ணன் கடலினை என்று எழுதி இச்சிறுமுறையை சங்கப்பலகளின் மேல் வையுங்கோள் என்ன அவர்கள் கையிலே கொடுக்க அவர்களும் போய் இவ்விசேஷத்தை சங்கத்தாருக்கு சொல்லி அந்த சிறுமுறையை எடுத்து சங்கப்பலகையில் வைக்க 300 தமிழ்ப்புறவர் சங்கப்பலகையில் ஏறியிருக்க அப்பலகை அவர்கள் எல்லாரையும் எடுத்து கவிழ்த்து போட்டு ஆழ்வார் திவ்யசூக்தி சிறுமுறி ஒன்றையுமே தரித்துக் கொண்டு நிற்க இது கண்டு சங்கத்தலைவன் ஆனந்தப்பட்டு போய் மொத்த சங்க புலவர்களும் மூளைக்கு மூளை போனான். அவாவா ஒரு பாசரம் எழுதினான், ஆனா வந்து வாசிச்சு பார்த்தா மொத்த பேர் பாட்டு ஒரே பாட்டா இருந்தது. சேமம் குருகையோ, செய்ய திருப்பார்கடலோ, நாமம் பராங்குஷமோ, நாமம் நாமம் பராங்குஷமோ, நாரணமோ, தாமம் துளவமோ, வகுளமோ, தோளும் இரண்டோ, 4 முளதோ பெருமான் உனக்கு. உன்ன பெருமான ஆழ்வாரான எங்களுக்கு சொல்ல தெரியலே. சேமம் குருகையோ, செய்ய திருப்பார்கடலோ, உன் திவ்யதேச ஆழ்வார் தினகிரியா இல்ல திருப்பார்கடலா? நீ ஆழ்வாரா பெருமாளான வாழ் சந்தேகப்போ. சேமம் குருகையோ, செய்ய திருப்பார்கடலோ, நாமம் பராங்குஷமோ, நாரணமோ. உமக்கு பராங்குஷன்னு பேரா, நாராயணன்னு பேரா? உமக்கு 2 தோள்களா, 4 தோள்களா? உமக்கு துளசி மாலையா, வகுள மாலையா? நீர் ஆறுன்னே எங்களுக்கு தெரியலையே என்று நினைத்து ஆனந்தப்பட்டு நிக்கிறா. அப்பவா சொல்றா, உம்ம பார்த்து நாங்களும் பாசுரம் பாழணும் நினைச்சமே. ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே, இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாய் ஆடுவதோ நரிகேசரே முன், அழகான ஊர்வசி ஆடிட்டு இருக்கா, பேய் ஆடுவதோ அழகூர்வசி முன். ஆட்டம் தெரியுங்கிறதுக்காக ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே, கருடன் நன்னா சிறகடிச்சிருக்காங்கிறதுக்காக ஈ எனக்கு தான் சிறகு இருக்குன்னு ஆடிக்குன்னா. ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே, இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, சூரியன் ஓஹோன் இருக்காரு, ஒளி இருக்கு, மின்மினி பூச்சி எங்கிட்டையும் ஒளி இருக்கேனுக்குன்னா. ஈ ஆடுவதோ கருடர்க்கெதிரே, இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ, நாய் ஆடுவதோ நரி கேசரி முன், கேசரி ஆடுறது ரொம்ப நன்னா, சிங்கம் போறது புலி போறதுன்னா எனக்கு தான் 4 கால் இருக்கேங்கிறதுக்காக நாய் ஆட ஆரம்பிச்சதுன்னா. அழ ஊர்வசி முன் பேயாடுவதோ, பெருமான்வ குடாபரணன் அருள் கூந்தோ, வாதுரை ஆயிரம் ஆமரை என் ஒரு சொற்பொருவோ, உலகிற்கவியே. ஆக பால நீ பாடினேங்கிறதுக்காக நாங்கும் பாட ஆரம்பிச்சோமே. உன் பாசனம் எப்படிப்பட்ட தெரியுமோ, ஓ வாதுரை ஆயிரம் ஆமரையின் ஓர் சொற்பொருமோ உலகிற்கவியே. உம்முடைய 1102 பாசரங்கள் வேண்டா, அதில் ஓர் பதிகம் வேண்டா, ஓர் பாசரம் வேண்டா, ஓர் சொல் வேண்டா. அந்த ஒரு சொல்லுக்கு கூட உலகத்தில் இருக்கிற கவிகள் அத்தனையும் ஒரு நாள் மேலாது. இது சத்தியம் சத்தியம் புனசத்தியம். என்னவா இருக்கிற எல்லாரும் பிரதிஜம் பண்ணி கொடுத்தா, கம்பநாடரே பாடியிருக்காரோ இல்லையோ, நம் சடகோவனை பாடினையோ என்று நம்பெருமாள் விஞ்சி ஆதரத்துடன் கேட்ப. கம்பராமாயணத்தை அரங்கேற்றத்துக்காக கம்பர் ஸ்ரீரங்கத்துக்கு போனார். ஸ்ரீ சடகோபம் மட்டாரி மரியாதை எல்லாம் வாழ்ந்தார். அப்ப பெருமாள் அர்ச்சகர் பேர்ல ஆவேசித்து கேட்கிறார், ராமன் 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 பாடினியே, நம் சடகோபனை பாடினியோ, நம் ஆழ்வாரணி ஒரு பாட்டு பாடலையே. அப்பதான் கம்பர் தவறுன்னு உணர்ந்துட்டார். ராமனை பாடினோம், கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்புறோன்னு பாடின நம்மாழ்வார பாடாமல் விட்டுட்டோம் என்று சடகோபரந்தாதி பாடினார். அதுல சொல்றார், எல்லாத்தையும் பெருமாள் தாண்டிட்டு போயிடுவர். வேதத்தின் முன் செல்க, விரிஞ்சன் முதலானோர் கோதத்தை ஞான கொழுந்தின் முன் செல்க, எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே, தொல்ல போல பரஞ்சுடரே. பெருமாள் வேதத்தை தாண்டிவிடலாம், இந்திரன் சந்திரன் குபேரன் பிரம்மா எல்லாரையும் தாண்டிவிடலாம், ஆனா நம்மாழ்வார் திருவாழ்மொழி ஓர் பாதத்தை தாண்டி இதுவரைக்கும் பகவான் சென்றது கிடையாது. ஆழ்வார் பாசரம் முன்னாடிதான் இருக்கும், பெருமாள் பின்னாடிதான் எழுந்துடணும். அது கூட இல்ல, பெருமாளுடைய புறப்பாட்டில் முன்னாடி ஆழ்வார் திருவாய்மொழி கோட்டியே கிடையாது. அமர்ந்திருந்தா தான் பெருமாள் திருவாய்மொழி கோட்டை கேட்பறே தவிர மற்றபடி திருமொழி கோட்டியோ இயற்பா கோட்டியோ வாசல நடக்கும். ஆனா ஒரு நாளும் திருவாய்மொழி கோட்டி வீதியில கிடையாது. பெருமாள் ஆரம்பரை உட்கார்ந்துடணும், அழ்வாருக்கு தயாரா இருக்கணும், அப்புறம்தான் அழ்வார் பாடுவார். அவர் என்ன சாமானியப்பட்டவரா? இவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கிறதுக்கு கேட்கறதுக்கு அவர் ஆளல்ல. மேலும் அவரே பெருமாளை வரவழைச்சு பாசனம் பாடினவர். அப்புறம் இவர் நகர சமயத்துக்கு இவர் பாசனம் பாடிட்டு இருப்பார். அதனால திருவாய்மொழியை தாண்டி போனதில்லை. பரனான பகவானுக்கே அங்குஷம் இட்டவர் தான் பராங்குஷன். அழ்வாருக்கு அழகான திருநாமம் பராங்குஷன் திருநாமம் மொழியும். பரனுக்கே அங்குஷமிட்டவர், தன்னுடைய சிறு பாசரங்களாலே அங்குஷமிட்டு எம்பெருமானை நமக்காக ஆக்கி கொடுத்தவர் ஆழ்வார். இப்படி உலகம் முழுக்க ஆழ்வாருடைய பெருமையை பரப்பி குரும் பிரகாசைய தீமான் என்கிறபடியே சுவாச்சாரியரான ஸ்ரீ பராங்குஷருடைய வைபவத்தை ஊரும் நாடும் உலகமும் எல்லாம் அறியும்படி பிரகாசிப்பித்துக் கொண்டு மதுர கவிகள் சிலகாலம் எழுந்துருளியிருந்து லோகத்தை வாழ்வித் தருளினார். அதற்கு பிற்பாடு அவரும் தன் ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய திருவடிகளை அடைந்தார்ங்கிறத்தோடே ஆழ்வார்கள் வைபவம் குரு பரம்பரா பிரபாவத்தில் முற்று பெறுகிறது. இந்த ஏழு நாட்களிலே ஏதோ ஒரு துளியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆழ்வாருடைய வைபவத்தை அனுபவிக்கும் பேச்சினை கோதண்டராமனும் சீதையும் லட்சுமணனும் ஆஞ்சநேயரும் நமக்காக அனுகிரகித்தார்கள். அதனால முதற்கண் அவர்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி ஆழ்வார்கள் அனைவரும் அவருடைய திவ்ய பிரபந்தங்களும் எல்லார் உள்ளத்திலும் நீங்காமல் எப்போதும் இருந்து நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான்னு பாசரம் ஒல்லியோ, அந்த பாசரத்தின்படியே ஆழ்வார் அனுகிரகமும் பாசரங்களும் அனைவர் உள்ளத்திலையும் நிற்கணும், அதையும் ராமனே நமக்கு அனுகிரகிட்டோம் அப்படின்னு பெருமாள்கிட்ட முதல்ல பிரார்த்திச்சுக்கிறேன். அடுத்தால் போலே இங்க இருக்கிறவா கூடி அடியனை சொல்லுன்னு சொல்லி இருந்தா தானே அடியன் சொல்ல முடியும். அதை விடாமல் நடத்தின் இருக்கிற அர்ச்சக சுவாமி ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய உறுப்பினர்கள் நரசிம்மன் சுவாமி அவருடைய துணைவியார் மற்றும் உண்டான எல்லாருக்குமே அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட நீங்கள்லாம் வந்திருந்தா தானே அடியன் ரெண்டு மணி நாளைக்கு சொன்னாலும் மூணு மணி நாளைக்கு சொன்னாலும் கேட்டுன்னு சொல்லலையோ, பொறுமையா நகராம வேற கேட்டுன்னு சொல்லலையோ. அதனால கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி தேவஸ்தானத்தார் அறங்காவலர் குழுவினர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு செங்கன் திருமகத்து செல்வ திருமாலாலே எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். இத்தோடே ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் ஆழ்வார்கள் வைபவம் வரை முற்றிற்று. இனிமேல் அடுத்த சந்தர்ப்பம் எப்போது வாய்க்குமோ அப்போது ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை அனுபவிக்கலாம். அதுவரை காத்திருக்க பிரார்த்தித்து பின்பழகராம் பெருமாள் சீயர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன்.